wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் மேலிலா கிருபையும் கொண்ட எல்லாமல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்டு புரிந்து அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே இங்கே நாம் குழுமியிருக்கின்றோம். அதனுடைய தொடராக இன்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலிருந்து வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்கம் பக்கத்து ஊர்க்காரர்களுக்கு தாவா செய்ய ஆரம்பித்தார்கள். அதன் மூலமாக இஸ்லாம் கொஞ்சம் மதினாவுக்கு அறிமுகமாகி மதினாவிலிருந்து சில இளைஞர்கள் வந்து ஹஜ் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பைய செய்து இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற சம்பவங்களை நேற்றைய தினம் சொன்னேன். அந்த இஸ்லாமிய இளைஞர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசாஹிப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை ஒரு முஅல்லிமாக, ஒரு ஆசிரியராக, தாயியாக நியமித்து அஸ்அத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு சேர்த்து மதினாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் என்ற சம்பவங்களையும் சொன்னேன். சகோதரர்களே, மதினாவுக்கு வந்தவுடன் முசாஹிப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அஸ்அத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டிலே தங்கியிருந்து அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே தாவா செய்து அழைப்பு பணியிலே முழுமையாக ஈடுபடுகின்றார்கள். முசாஹிப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அழைப்பு பணியின் மூலமாக மதீனத்து மக்களுக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது என்றால், அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் யாரையெல்லாம் அழைக்கிறார்களோ அவர்களெல்லாம் உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இதன் மூலமா மதினாவிலே பார்த்தால், எங்கு பார்த்தாலும், எந்த வீட்டில் பார்த்தாலும் இதே பேச்சு. நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டியா? நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேனா? நீயே நீ ஏத்துக்காம இருக்கிற, உன் மனைவி ஏத்துக்கிட்டாளா, உங்க அம்மா ஏத்துக்கிட்டாளா, இல்ல உன் கணவன் ஏத்துக்கிட்டாளா, உன் பிள்ளைங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா, ஏன் வரல, என்ன காரணம், இதை பத்தியே பேசாருச்சு எல்லா வீடுகளையும். ஆண்களுக்கு பெண்களுக்கு மத்தியில் எல்லாருடைய வாயிலையும் இஸ்லாத்தை பத்தி பேச்சுதான். ஏனென்றால் அப்படி ஒரு நல்ல சூழ்நிலை. அதற்கு முசாஹிப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார் யாரெல்லாம் செஞ்சு தாவா செய்யறாங்களோ அவர்களெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை கபூல் செய்கிறார்கள். அவர்களுக்கு முழு சப்போர்ட்டாக அஸ்அத் இப்னு ஸராரா மதீனாவை சேர்ந்த அந்த ஆறு பேர்ல ஒருத்தர் இஸ்லாத்தை தாங்கல்ல, அதுல ஒருத்தங்க அஸ்அத் இப்னு ஸராரா. அவர்கள் முசாஹிப் இப்னு உமைர் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி ஒத்தாசையாக இருந்து அழைப்பு பணியில சப்போர்ட்டா இருக்கிறாங்க. இந்த நிலையில ஒரு முறை முசாஹிப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஸ்அத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தோட்டத்துக்கு வராங்க. பனு ஹலஃப் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாய மக்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்காக ஒரு தோட்டத்துக்கு வர்றாங்க. தோட்டத்தில் வந்து அங்க உள்ள மக்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு பண்ணி தாவா செஞ்சுட்டு இருக்காங்க, இஸ்லாத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஸஅத் இப்னு முஆத் என்பவர், இவர் யார் அப்படின்னு சொன்னா மதீனாவில ஒரு பெரிய கூட்டத்துக்கு தலைவர். ஸஅத் இப்னு முஆத் பெரிய கூட்டத்துக்கு தலைவர். பின்னால பாருங்க, அவர்கள் இஸ்லாத்துக்கு செஞ்ச தியாகத்தினால சொர்க்கத்து சுவைச்சியை சொல்லப்பட்ட பத்து பேர்ல ஒருத்தரா ரசூலுல்லா ஆக்குனாங்க. அவர்கள் வஃபாத்தான நேரத்தில் ரசூலுல்லா சொன்னாங்க, சாதுடைய மூத்துக்காக அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கிச்சு இருந்தாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான சஹாபி, அவங்க வரலாறு சொல்லுவோம் பின்னாடி வரும். அந்த ஸஅத் இப்னு முஆத் அதில் இஸ்லாத்தை ஏத்துக்கல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தூரத்துல இருந்து பாக்குறாங்க. பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பிடிக்கல இந்த இவங்க ரெண்டு பேரும் செய்யற வேலை, எல்லாத்தையுமே இஸ்லாத்தை கூப்பிடுறது, இஸ்லாத்தை ஏத்துக்கிறது, அதான் அவங்களுக்கு பிடிக்கல. உடனே என்ன பண்ண, கூட அந்த நண்பர் உசைத் இப்னு ஹுலைர் அப்படிங்கிறவங்க அழைச்சி அவங்களும் அதில் இஸ்லாத்தை ஏத்துக்கல. அழைச்சி, இந்த பாரு, என் சின்னமா மகன் அஸ்அத் இப்னு ஸராரா பண்ற வேலை சரியில்லை. ஏன்னா அஸ்அத் இப்னு ஸராரா வந்து இவருக்கு சின்னமா மகன், யாருக்கு, ஸஅத் இப்னு முஆத்துக்கு சின்னமா மகன். அதனால சின்னமா பண்ற வேலை சரியில்லை. எங்க இருந்து மக்கா இருந்த ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து கிராமத்து கிராம வீடு வீடா போய் எல்லாத்திலும் போய் களிமா சொல்லி கொடுக்குறான், இஸ்லாத்தை ஏத்துக்க வைக்கிறான், இது எனக்கு சரியா படல, எனக்கு பிடிக்கவும் இல்லை, அதனால இது எப்படியா நம்ம தடுத்து நிறுத்தணும், இது வேற ஆளா இருந்தா நானே போய் பலாறு அடி அடிச்சு என்ன வேலை போற கிளம்பு எடுத்த கழிப்பேன் அப்படின்றேன் சொல்லு. சின்னமா மகனா போயிட்டான், அதனால ஒண்ணு சொல்ல முடியல, அதனால உசைதே நீ போய் சொல்லு அப்படின்னு என்ன பண்றாரு, உசைதி இப்ப ஹுவைரா அனுப்பி வைக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்றாரு, நேரம் ஈட்டியோட வர்றாரு, கையில ஈட்டியோட வர்றாரு. உசைதி இப்ப ஹுவைரு ஈட்டியோட வந்து அங்க முசாஹிப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்ஹாப் இப்னு ஸரார் ரலியல்லாஹு அன்ஹு தாவா செஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே என்ன பண்றீங்க ரெண்டு பேருங்க, இதே பொழப்பாடு இருக்கீங்களா அப்படின்னு கண்டிக்கிறாரு. அப்போ முசாஹிப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கோபப்படாதீங்க, நாங்க என்ன செய்யறோங்கறத உங்களுக்கு சொல்றோம், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஏத்து அமைச்சீங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க ஒதுங்கிடுங்க, நாங்க ஒன்னும் வற்புறுத்த போறது இல்ல, நீங்க எங்களை வற்புறுத்த வேண்டாம், முதல்ல என்ன சொல்றோம்னு கேளுங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் கொண்டு ஈட்டியை கவுத்தி குத்தி வச்சுட்டு, சரி என்ன சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்றாரு. கண்டிச்சீங்களா அவங்களை? கண்டிச்சேன். ஆனா அவங்க சொல்றதை பார்த்தா ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி தெரியலையே. நல்லதானே சொல்றாங்க, நல்லதே எவ்வளவு தீமையை தடுக்கிறாங்க, இருந்தாலும் கண்டிச்சு வந்துட்டேன் அப்படின்னாங்க. உடனே இவங்க பாக்குறாங்க, சாதுன்னு மாது பாக்குறாரு, இவர் வந்து ஏதோ கடப்பாறை முழுங்கிட்டாரு இவரு, ஏன்னா இந்த மாதிரி ஏதோ முழுங்கி முழுங்கி பேசுறாரு, இப்ப என்னதான் சொல்லு அப்படின்ற உடனே உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க, இவருக்கு நம்ம என்ன சொன்னாலும் இப்ப புரிய போறது இல்ல, இவர் அங்க அனுப்பி வைக்கணும், எங்க முசாஃப் ரலியல்லாஹு அன்ஹு அசாப் உட்கார்ந்து இருக்காங்க அங்க அனுப்பி வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சு, சரி சரி உங்க சின்னமாமா கொலை பண்றதுக்கு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா, அதை பத்தி அவங்க ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப என்னன்னு கேளுங்க அப்படின்ற உடனே இவர் வேகமா ஓடி வர்றாரு. யாரு சாது முஹாது ஓடி அந்த தோட்டத்துல உட்காந்துருக்காங்க, ஓடி வர்றாரு. என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னாரு, உட்காருங்க. பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது, ஆரம்பிக்கும் பொழுது அப்போ உசைது சொன்னது சரியில்லை, இவங்க இஸ்லாமிய தாவா செஞ்சிட்டு இருக்காங்க. உடனே சாது என்ன பண்ற, நேரடியா அதுக்கு முசாப கண்டிக்கிறாரு. யார கண்டிக்க முடியல, அந்த சின்னமாமா அசாது இருக்காரு, அவரை கண்டிக்க முடியல, முசாப தான் வெளியூர்காரரு, அவரை கண்டிக்கிறாரு. என்ன நீங்க எங்க ஒரு பைத்தியக்கார பசங்களை போல சின்ன பசங்களை போல வழிகள் இருக்கிறீங்களா, என்ன பண்ணிட்டு என்ன செய்றீங்க அப்படின்ற உடனே முசாப என்ன பண்றாங்க, அவங்கட்டையும் அதே வார்த்தை சொல்றாங்க, ஒன்னும் இல்லங்க நான் சொல்றது என்னன்னு கேளுங்க, உனக்கு பிடிச்சிருந்தா ஏத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க எதுக்கு போட்டு பிரச்சனை அப்படின்ற உடனே, சரி என்ன சொல்றீங்க இந்த உடனே, இவங்க சொல்ல ஆரம்பிச்சுனா அவங்களும் அவங்களும் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. யாரு சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு இப்ப என்ன சொல்ல, என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க, இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம், உங்களை நம்பி உங்க சமுதாயம் பெரிய சமுதாயம் இருக்குது, உங்களை நம்பி ஒரு பெரிய சமுதாயம் இருக்குது, அந்த சமுதாயத்துக்கு நீங்க போய் இஸ்லாத்தை சொல்லணும், தாவா செய்யணும், அவங்க எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த நன்மையெல்லாம் உங்களுக்கு தான் கிடைக்கும், இல்லைன்னா நீங்க மட்டும் சொர்க்கத்துக்கு போய் அவங்க எல்லாம் நரகத்தை போய் பார்த்துட்டு இருப்பீங்களா அப்படின்ற உடனே சாது இப்னு முஆத் என்ன பண்றாங்க, நேர தன்னுடைய சமுதாய மக்கள் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க, எல்லாரும் கூப்பிடுறாங்க, எல்லாத்தையும் கூட்டி வச்சு சொல்றாங்க, இந்த பாருங்க நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறேன், கொஞ்ச நேரம் பேசாம கம்பு உட்காந்துருக்காங்க, அமைதியா உட்காந்துருக்காங்க, அப்படி கோபம் முகத்தை வச்சுக்கிட்டு. அப்ப அந்த மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, என்னாச்சு என்ன பேசாம இருக்கீங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டீங்க என்ன பேசாம இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு பேசணும்னா நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி தரணும், என்ன வாக்குறுதி கேக்குறாங்க. அப்ப சாது இப்னு முஆத் சொல்றாங்க, நான் உங்களுக்கு இதுவரை எப்படிப்பட்ட தலைவனா இருந்திருக்கிறேன், நீங்க விரும்பக்கூடிய நல்ல தலைவனா இல்ல மோசமான தலைவனா, இல்ல நீங்க எனக்கு எங்களுக்கு ஏற்ற தலைவர் தான், நம்ம நல்ல தலைவர் உங்க யார், உங்க தலைமை நாங்க எங்க சந்தேகப்பட்டிருக்கோமா, நீங்க நல்லவரா தான் இருக்கும், நான் ஏதாவது உங்களுக்கு இதுவரை ஏதாவது தப்பா சொல்லி வெளியெடுத்துக்கலாம், இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன், அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டா தான் நான் உங்கள்கிட்ட எல்லாம் உங்களை ஆண்களா இருந்தாலும் பெண்களா யாருன்னு பேசுவேன், இல்லைனா பேச மாட்டேன், என்ன அப்படிங்கிறாங்க விஷயத்தை சொன்ன உடனே சகோதரர்ல அங்க குழுமி இருந்த அத்தனை பேரும் சாதன மாதிரி எல்லாத்துல பேசி கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், எல்லாரும் களிமா சொல்லிடுறாங்க. இப்படி அல்ஹம்துலில்லாஹ் மதினாவிலே நல்ல சூழல், நல்ல அருமையான சந்தர்ப்பம். யூதர்கள் மட்டும் என்ன பண்றாங்க, இதை பூரா அதே தூரத்துல இருந்து வெடிக்க பாக்குறாங்க, என்னதான் நடக்குது உலகத்துல, இந்த கடைசி காலத்து நவீன உத்தரவை எங்க ஏற்று வந்திருக்காங்க, இந்த மக்கள் உத்தரத்தை சொல்லி சொல்லி களிமா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க. இந்த சூழ்நிலையில மதினாவில இன்னொரு மூன்றாவது குரூப் ஆறாங்க, அது என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். இப்ப யூதர்கள் முஷ்ரிக்குகள், முஷ்ரிக்கா ஹஸ்ரஜ் ஹவுஸ் தாங்க, இந்த ஹஸ்ரஜ் ஹவுஸ் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டே இருக்காங்க, யூதர்கள் தூரத்துல வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அடுத்த ஆண்டு 13ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபுவத் கிடைத்து 13ஆம் வருடத்தினுடைய ஹஜ் வருது. ஹஜ்ஜிக்கு வரதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தகவல் சொல்லி அனுப்புறாங்க. அப்படின்னு சொன்னா, யா ரசூலுல்லாஹ், மதீனாவுல நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப நல்ல சூழல் இருக்குது, மதீனாவுல ரொம்ப அருமையான சூழல், அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறது கூட சும்மா ஏதோ காமாசமான ஏத்துக்கல, ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக என்ன தியாகம் செய்ய தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லி அனுப்பின உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு தகவல் கொடுத்து அனுப்புறாங்க. அப்படின்னு சொன்னா, நீங்க அடுத்த ஆண்டு ஹஜ்ஜிக்கு வரும்பொழுது அவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்க, அவங்க முக்கியமா அழைச்சிட்டுவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி தகவல் சொல்றாங்க. தகவல் சொல்லும் பொழுது அப்ப அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு என்ன பண்றாங்க, சுமார் 73 ஆண்களும் 2 பெண்களும் ஹஜ்ஜுக்கு வராங்க. எல்லாருக்குமே என்னடா ரசூலா பார்க்கணும், எல்லாம் இஸ்லாம் தெரிஞ்சுட்டாங்க, ஆனா ரசூலா என்ன பண்ணல, பார்க்கல, நபிசல்லாத்த பார்க்கணும் அப்படின்னு ஆசையில ரசூலா முக்கியமான தலைவர்கள் மட்டும் கூட்டு சொன்னாங்க. ஆனா எல்லாரும் நாவரம் நாவரம் சொல்லி பெரும்பாலும் என்ன பண்ணிட்டாங்க, 73 பேர் பிளஸ் 2 பெண்கள், 75 பேர் கொண்ட ஜமாத்தை ஹஜ்ஜுக்கு வந்துட்டாங்க. ஹஜ்ஜுக்கு வந்த உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, இவங்களை சந்திக்கணும். எப்படி சந்திக்கிறது, பகல்ல சந்திச்சா இந்த குறைஷிகள் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க, இல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கிறதுக்கு அவங்களே போட்டு ஏதாவது சித்திரவதை பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அதனால இரவுலதான் ரகசியமா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நபிசல்லாத்த என்ன பண்றாங்க, இரவுல சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. எப்படி பண்றாங்க, மினாவுல வச்சு, மினாவில ஜம்ரத் ரூலான் சொல்லி இப்ப முதல் சேத்தான கல் அடிக்கிறாங்க பாருங்க, அதுக்கு பக்கத்துல இருந்து ஒரு அக்கபாங்கிற ஏரியா, அந்த அக்கபாங்கிற பகுதிக்கு ரசூலுல்லாஹி செஞ்சாங்க. இரவின் 2 பகுதி கழிந்த பிறகு, அதான் நள்ளிரவு நேரத்துல, நைட்டு 12 மணி 1 மணிக்கு என்ன பண்ணணும், நீங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னு சேருங்க, நான் அங்க வர்றேன், வந்து உங்கள்ட்ட பேசுறேன் அப்படின்றாங்க. அப்ப இந்த வந்த மக்கள் 73 பேர் வந்துட்டாங்க பாருங்க, இதுல வந்து 73 பேர் முஸ்லிம்கள், இதுல முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்திருந்தாங்க, முஸ்லீம் அல்லாத முஷ்ரிக்குகளும் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்க. அப்ப இவங்க முஸ்லீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிற செய்தி யாருக்கு தெரிய வேண்டாம், முஷ்ரிக்குகளுக்கு தெரிய வேண்டாம், இஸ்லாத்தை ஏத்துக்காதவங்க தெரிய வேண்டாம், யார் முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த ரகசிய தகவலை சொல்லி அக்கபாங்கிற இடத்துல அவங்களுடைய கூடாரத்துக்கு வெளியில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான ஆலோசனை செய்வதற்காக அங்க வர்றாங்க. அவங்க கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தாப்பனார் அப்பாஸ் ரதியல்லாஹு வர்றாங்க. ஆனால் அதுவரை அப்பாஸ் என்ன ஏத்துக்கல, இஸ்லாத்தை ஏத்துக்கல, காஃபிரா தான் இருக்காங்க. இருந்தாலும் தன்னுடைய அண்ணன் மகன் அப்படிங்கிற ஒரு பாசம் அப்பாஸுக்கு இருந்தது. யார் மேல, நபிசல்லாத்து மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க, ரொம்ப அன்பா இருந்தாங்க. ஆனால் அதுவரை இஸ்லாத்தை ஏத்துக்கல. அந்த அப்பாஸ் ரதியல்லாஹு கூட வர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே வந்து உட்கார்றாங்க, முஸ்லீம்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பாஸ் தான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க, என்னன்னா உங்களை அங்க எதுக்கு வர சொல்லிருக்கோம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க சொன்ன, தெரியலீங்களே என்ன விஷயம் அப்படின்னாங்க. அதாவது உங்கள்கிட்ட ஒரு வாக்குறுதி கேட்க போறோம், ஒரு பையத் ஒரு உடன்படிக்கை செய்ய போறோம். என்ன உடன்படிக்கைன்னு சொன்னா, இங்க பாருங்க என்னுடைய எங்க அண்ணமாக இங்க இருந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லிட்டு இருக்காரு, ஏதோ அல்லாஹ் அவர் கொடுத்த வகையை மக்களுக்கு தாவா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எவ்வளவோ மக்கள் தொல்லை கொடுத்தாலும் துன்பம் கொடுத்தாலும் கஷ்டம் கொடுத்தாலும் இதுவரை அவங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படல, உயிருக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படல. நான் எங்களுக்கு மத்தியில கண்ணியமா தான் இருக்காங்க, மற்ற குறைசிகளோட அவங்களை இழிவுபடுத்தலாமே தவிர எங்களுடைய ஹாஷிமுடைய குடும்பத்தாருக்கு மத்தியில் அவங்க எப்படிதான் இருக்கிறாங்க, கண்ணியமா தான் இருக்கிறாங்க, அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இந்த சூழ்நிலையில நாங்கள் அவரை உங்களிடத்தில் ஒப்படைக்க விரும்புகின்றோம், யாரிடத்துல, மதினாவாசிகளுக்கு ஒப்படைக்க விரும்புகின்றோம். நீங்க அவங்களை கூட்டிட்டு போய் அவங்கள வந்து இதே கண்ணியத்தோடு இதே பாதுகாப்போடு உயிருக்கு கேரண்டியோடு வச்சிருக்க முடியும்னு சொன்னா கூட்டிட்டு போங்க. இல்ல கூட்டிட்டு போய் ஆர்வ குளத்துல கூட்டிட்டு போய் அங்க போய் உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது இந்த முகமது அவங்க நமக்கு ஆபத்து வந்துச்சு அதனால இவரை கைவிட்டலாம் அப்படின்னு சொல்லி அங்க போய் நீங்க கைவிடுறாருந்தா தேசி இப்பவே கைவிட்டுருங்க. அவருடைய வாழ்வோ சாவோ எங்களோட போட்டோம், மக்களே இருக்கட்டும், இல்ல அப்படிலாம் இல்ல, நாங்க எங்க உயிரை கொடுத்தாலும் அவர் காப்பாத்துவோம், அவர் கண்ணியத்தை கொடுப்போம், அவர் கொண்டு மார்க்கத்துக்கு பாடுபடுவோம் அப்படின்னு சொன்னா நீங்க அவரை மதினாக்கு அழைச்சிட்டு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கேட்ட உடனே இருந்த மக்கள் எல்லாம் ரொம்ப ஆவேசப்பட அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட தங்களுக்கு வந்து பேசியிருந்தாங்க. எப்படி இப்படி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலைகள்ல தெரிஞ்சு காடுகள்ல தெரிஞ்சு உயிருக்கு ஆபத்தான நிலையில, உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லாத நிலையில இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க, நாம நிம்மதியா நம்ம ஊர்ல உட்கார்ந்து இருக்கிறோம், இது நமக்கே நல்லதா அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. ஆனா இப்படி திடுவிப்புண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஊருக்கே வந்து தங்க போறாங்க அப்படிங்கறத கேட்ட உடனே அந்த மக்களுக்கு சந்தோஷம் தாழ முடியல. உடனே எல்லாரும் சொன்னாங்க, சுபஹானல்லாஹ், இது எவ்வளவு பெரிய பாக்கியம், நாங்க தாழ கூட்டு போறோம், எங்கிட்ட ஒப்படைங்க அப்படின்றாங்க. எல்லாம் ஒருமித்த பண்றாங்க, கோஷம் எழுப்புறாங்க. அந்த நேரத்தில் காபிபின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க அவங்க ஒரு கோத்திர தலைவர், மதினால வந்திருக்க ஒரு குழுவுக்கு அவங்க ஒரு தலைவர், அவங்க வந்து கேட்கறாங்க, இந்த பாருங்க உணர்ச்சி வசப்படுறதுலயோ ஆவேசப்படுறதுலயோ அர்த்தம் இல்ல, அவங்க என்ன கேட்கறாங்க தெரியுதா? ஏன்னா நீங்க ரசூல்லா கூட்டு போறது பெரிய விஷயம் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்க ஊருக்கு கூட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற அரபுகள் பூரா உங்களுக்கு எதிரியா மாறிடுவாங்க, உங்களுக்கு இப்ப யார் யாரும் நண்பர்களா இருக்கலாம் அவங்க எதிரியா மாறிடுவாங்க. அந்த நேரத்தில் நீங்க வந்து ரசூல்லா வந்து ரசூல்லா உங்களாலதான் நாங்க பல பல நட்புகளை இழக்க வேண்டியதாயிப்போச்சு, பல நண்பர்கள் இழக்க வேண்டியதாயிப்போச்சு, அதனால நீங்க மறுபடியும் உங்க ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு கை கழுவிட கூடாது. அதனால அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லாதீங்க, அவங்க என்ன கேட்கறாங்கன்னு நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு காபம் மாலிக் சொல்றாங்க. சொன்ன உடனே அங்க குளிர்ந்த அன்சாரிகள், அதான் மதினத்துக்காரங்க கேக்குறாங்க, யார சொல்லலா அப்பா சொன்னதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், காபப்பட்டு மாலிக் சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க எங்கள்கிட்ட, நீங்க இந்த வாய் கட்டுப்பட்டு நான் சொல்றதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், சரி சாய்க்கணும். ரெண்டாவது, உங்களுடைய வசதியான காலத்திலும் சரி வசதி இல்லாத காலத்திலும் சரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். நான் வசதியா இருந்தா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பேன், என் வசதி ஒத்து வராட்டா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டுருவேன் அப்படின்னு விடக்கூடாது. வசதியா இருந்தாலும் வசதியா இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். ரெண்டாவது, அடுத்தது நன்மையை ஏவி தீமையை விட்டு உலக மக்களை முழுமையா தடுக்க வேண்டும். அப்படி நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் பொழுது ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அல்லாஹ்வுக்காக நீங்க சகித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நீங்க இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது உங்களை உலக மக்கள் எல்லாம் பழிப்பார்கள், உலக மக்கள் என்ன பண்ணுவாங்க உங்களை பழிப்பார்கள், ஏசுவார்கள். அப்படி பழிக்கும் பொழுதும் ஏசும் பொழுதும் அந்த பழிப்புக்கும் ஏச்சுக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது. கடைசியாக நீங்க இந்த காரியத்தெல்லாம் செய்யறதுனால பின்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு வெற்றியை கொடுத்து எனக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தை எதிர்பார்த்து இந்த காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லா என்ன பண்றாங்க, இப்படி என்னென்ன செய்யணுங்கிற விளக்கத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே பரா இப்னு மாரூர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபி என்ன பண்றாங்க, டக்குண்டு ரசூலோட கையை பிடிச்சி, யா ரசூலல்லாஹ், நீங்க அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க யார் தெரியுமா, போர்க்கோழிகள். நாங்க யாரு, போர்க்கோழி. போர்க்கோழினா தமிழத்தை தமிழ்ல சொல்லுவாங்க புத்தக புழுன்னுவாங்க. புத்தக புழுன்னா என்ன அர்த்தம், புத்தகத்தில் உள்ள புழுன்னு அர்த்தம் இல்ல, எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பான்னு அர்த்தம், எப்ப பார்த்தாலும் புக்குங்க வந்து அவர் என்ன சொல்லுவாங்க, புத்தக புழுங்குவாங்க. அதே மாதிரி ராத்திரில அதிகமா சுத்திக்கிட்டு இருந்தா ராத்திரி கண் முடிச்சா ராக்கோழின்னு வாங்க, அவன் ராக்கோழிலப்பா அப்படின்னு அர்த்தம், ராத்திரி கண் முடிச்சுட்டே உட்காந்துருமா தூங்க மாட்டோம்னு அர்த்தம். அந்த மாதிரி இவங்க சொல்றாங்க, நாங்கள் எல்லாம் போர்க்கோழிகள், அதாவது போரை அதிகமா விரும்புபவர்கள், எந்த நேரத்தையும் சண்டை போட்டே கிடக்கிறவங்க நாங்க, அதனால யார சொல்லலாம், எங்கள் எங்களுடைய வீரத்தின் மீதோ எங்களுடைய தீரத்தின் மீதோ நீங்க சந்தேகப்படாதீங்க, உங்களுக்கு எல்லா நிலையிலும் நாங்கள் பாதுகாப்பா இருப்போம், சப்போர்ட்டா இருப்போம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்ச உடனே அபுல் ஹைசம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த சம்பாஷணம் நடக்குது, மனசை விட்டு எல்லாரும் பேசுறாங்க என்னென்ன விஷயம் சொல்லி, அபுல் ஹைசம் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யார சொல்ல நீங்க சொல்றதுதான் கரெக்ட் தான், இப்ப யூதர்கள் வந்து எங்களுக்கு எங்களோட உறவா இருக்காங்க, எங்க மதினால யூதர் எங்களோட உறவா இருக்கிறாங்க, இப்ப நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணு தெரிஞ்சா யூதர் என்ன பண்றாங்க, எங்களை கட் பண்ணிடுவாங்க, யூதர்களுக்கு எங்களுக்கும் பகையாயிடும். அது மட்டுமல்ல, பல அரபு கோத்திரங்கள் எங்களை எங்களுக்கு நண்பர்களா இருக்கவங்க கூட பகையா மாறிடுவாங்க, உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்தா. பிறகு இந்த சூழ்நிலையில நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சு ஒத்தா செஞ்சு அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுத்து அதற்கு பிறகு நீங்கள் யூதர்களுடைய நட்பு வேணுங்கிறதுக்காகவோ அல்லது மற்றவர்களுடைய உறவு வேணுங்கிறதுக்காக வேண்டியோ எங்களை கழட்டி விட்டுற மாட்டீங்களே அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணது, நாங்க இப்ப உங்களுக்காக எல்லாத்தையும் பகிச்சுக்கிறோம்,
எல்லாத்தையும் விட்டு யூதர்ல பகச்சுக்கிறோம், சுத்திர அரபுல பகச்சுக்கிறோம். நாளைக்கு உங்களுக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்த பிறகு அந்த அரபுகளுடைய சப்போர்ட் வேணும், யூதருடைய சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக எங்களை கழட்டி விட மாட்டீங்களே அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்ப உள்ள கூட்டணி ஆட்சி ஞாபகத்துக்கு வருதா? இவ்வளவு கூட்டணி அப்படித்தானே. அதுக்கு ஒரு அழகான ஒரு தத்துவம் வச்சிருக்காங்க, அரசியலில் நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இன்னொரு வார்த்தை சேர்த்துக்கலாம், நிரந்தர மானம் உள்ளவனும் இல்லை. நிரந்தர மானம் உள்ளவன் எல்லாமே மானம் கட்டவன் அரசியல்ல. அந்த மாதிரி என்ன பண்ற அப்துல் ஹைசம் ரதி அல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யார சொல்லலாம் அந்த மாதிரி எங்களை கழட்டி விட்டுற மாட்டீங்களா அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹி சிரிக்கிறாங்க. சிரிச்சு சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் நான் உங்க ஊருக்கு வந்துட்டேன்டா, இனி என்னுடைய வாழ்வு சாவு எல்லாம் உங்களோடதான், என்னுடைய வாழ்வு என்னுடைய சாவு எல்லாம் உங்களோட தான். அது மட்டுமல்ல, உங்களுடைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள், உங்களுடைய பகைவர்கள் என்னுடைய பகைவர்கள். அதனால நான் திரும்ப என்ன பண்ண மாட்டேன், மாறலாம் மாட்டேன். நான் ஒன்ஸ் வந்துட்டேன்டா, அதோடு எனக்கு வாழ்வு சாவு எல்லாமே எங்கதான், மதினாலதான் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த அன்சாரி மதினால வந்த அந்த சஹாபாக்களுக்கு ரொம்ப உற்சாகம் ஆயிருது, ரொம்ப உறவாயிரு சந்தோஷமாயிருது. சந்தோஷமான உடனே மக்கள்லாம் மறுபடியும் ரசூலுல்லாஹி கிட்ட வர, யார சொல்லலா நாங்க பைய செய்யறோம், இப்ப உடன்படிக்கை செய்யறோம், என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்றாங்க. இப்ப சஹாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன பண்றாங்க, கையை இப்படி தடுக்கிறாங்க, பொறு பொறு அவசரப்படாத, எதுக்கு பைய செய்யணும் உறுதியா தெரியுதா, எதுக்கு பைய செய்யணும் உறுதியா தெரியுதா, நான் இன்னும் தெளிவா சொல்றேன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம ஊருக்கு வந்துட்டாங்கன்னா நம்முடைய பெண்களை பாதுகாப்பதை விட, நம் வீட்டு குழந்தைகளை பாதுகாப்பதை விட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம உயிரை கொடுத்து பாதுகாக்கணும், உங்களால முடியுமான்னு யோசிச்சுங்க, உங்களால முடியுமான்னு யோசிச்சுங்க. ஏதோ இப்ப அவசரப்பட்டு ஏதோ விருந்தாளியா கூட்டு போல, நீங்க நாலு நாளைக்கு உங்களை ஆசைப்பட்டு விருந்தாளியா கூட்டு போய் நல்ல ரசூலா கவனிச்சு அதுக்கப்புறம் மக்காவுக்கு திரும்ப அனுப்புறதுக்கு நீங்க விருந்தாளியா கூட்டு போல, நிரந்தரமா அடைக்கலம் கொடுத்து கூட்டு போறீங்க. அதனால நம்முடைய பெண்களை, நம்முடைய பெண்களை பாதுகாப்பதை விட நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பதை விட, ஏன் நம்முடைய உயிரை பாதுகாப்பதை விட அதிகமா ரசூலா இருக்கிறத பாதுகாக்க முடியும்டா, நீங்க கூட்டு போங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்றாங்க. பிறகு அந்த மக்கள் யோசிக்கிறாங்க, யோசிச்சுட்டு கடைசியா முடிவு பண்ணினா இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா அவங்களுடைய அந்த உறுதியை பலப்படுத்துறதுக்காக, இன்னும் உறுதியா இருக்கிறாங்களா, இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக. இது எல்லாம் பார்த்து கடைசியா எல்லா சஹாபாக்களும் கிட்டத்தட்ட 73 ஆண்களும் 2 பெண்கள் உட்பட 75 பேரும் உறுதிமொழி எடுத்துறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி. ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய வரலாற்றுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆன சம்பவம் நடக்குதுங்க, ஒரு திருப்புமுனை சம்பவம். இந்த சம்பவத்தை பார்த்த உடனே ஷைத்தான் என்ன பண்றான், கூச்சலிடுறான், ஓ குறைசிகளே இங்க உங்களுக்கு எதாவது ஒரு பெரிய சூழ்ச்சி நடக்குது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கத்துறான். இந்த சத்தத்தை மட்டும் கேக்குறாங்க ஆளை காணும். அப்போ ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இதுதான் இந்த அக்கபா கணவாயினுடைய ஷைத்தான், இவனே அல்லாஹ் பார்த்துப்பா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் அவங்க கூடாரத்துக்கு அனுப்பிடுறாங்க. அனுப்பின உடனே மறுநாள் காலையில குறைசிகளுக்கு தெரிஞ்சது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 75 பேரோட ஒப்பந்தம் போட்டாங்க, எங்க போறாங்க, மதினாக்கு போறாங்க. மதினாக்கு போயிட்டாங்கடா அவ்வளவுதான், என்ன நம்ம மக்காவாசிகள் அழிய வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இந்த செய்தி தெரிஞ்ச உடனே இதை உறுதிப்படுத்துவதற்காக என்ன பண்றாங்க, வேகமா வர்றாங்க அக்கபா மினா மைதானத்துக்கு. மினா மைதானத்துக்கு யார்கிட்ட கேக்குறாங்கடா, யார் இதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க, நைட்டு மீட்டிங் நடந்துச்சா உடன்படிக்கை நடந்துச்சா அப்படின்னு. அது யாரும் தெரியாது, நைட் நடந்த ரகசிய உடன்பாடு யாருக்கு, முஸ்லீம்களுக்கு தெரியாது, முஸ்லீம் மட்டும் தான் தெரியும், ரகசியமா நினைச்சாது முஸ்லீம்களுக்கு தெரியாது. சொல்றாங்க அப்படியும் நடந்த மாதிரி தெரியலையே, இல்ல அப்படியும் தெரியலையே, எதுக்கு நீங்க அப்துல்லா இப்னு உபை தேவி கேளுங்க, அப்துல்லா இப்னு உபை யார் அப்படின்னு சொன்னா மக்காவில் உள்ள மிகப்பெரிய தலைவன், ஒரு பெரிய சமுதாயத்துக்கு தலைவன், இதுவரை இஸ்லாத்தை ஏத்துக்கல, இந்த அப்துல்லா இப்னு உபை முஸ்லீக்கா இருக்கிறான் அவன் போய் கேளுங்க அப்படின்றாங்க. அப்துல்லா இப்னு உபைட்ட வந்து குறைசிகள் கேக்குறாங்க, நைட் ஏதாவது முகமதுக்கும் உங்க மதினால வந்த மக்களுக்கும் மத்தியில் ஏதாவது உடன்பாடு நடந்துச்சா, ஏதாவது மீட்டிங் நடந்துச்சான்னு உடனே அப்துல்லா இப்னு உபை அப்படியே நடந்த மாதிரி தெரியலையே, ஏன் மக்கள் எவ்வளவு நம்பிக்கைக்குரிய மக்கள் தான், என்ன கேட்க அப்படிலாம் முடிவு எடுக்க மாட்டாங்களே அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றான். அப்படிலாம் எனக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன் மக்கள் என்ன கேட்காம எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படின்றான். அப்ப குறைசிகளுக்கு என்ன ஆயிடுது, சரி ஆனா செய்தி வந்த செய்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்குது, ஏன்னா செய்தி அறிவிச்சிருக்கிறான், செய்தா சொல்லி கொடுத்துக்கிறான், அதனால வந்த செய்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்குது. ஆனா அப்துல்லா இப்னு ஸ்ட்ராங்கா மறுக்கிறான், சரி எனவே என்ன நடக்குது பாப்போம் அப்படின்னு அவங்க குழப்பத்தோட திரும்ப வந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் ஹஜ் முடிஞ்சு எல்லாரும் திரும்பி போறாங்க. திரும்பி போகும் பொழுது குறைஷிகளுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுது என்னன்னு சொன்னா, மீட்டிங் உண்மைதான், உடன்படிக்கை நடந்தது உண்மைதான், கிட்டத்தட்ட 73 ஆண்களும் ரெண்டு பெண்களும் கலந்து அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைய செஞ்சு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண உடனே குறைஷிகள் என்ன பண்றாங்க, இந்த 73 பேர் மதினா மக்கள் மதினா திரும்புறாங்க இல்லையா, ஹஜ்ஜ முடிச்சு திரும்புறாங்கல்ல, இவங்களை பிடிக்கிறதுக்காக விரட்டிட்டு வர்றாங்க. வெரைட்டி வந்தா எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. கடைசியா சாதுபன உபாதார் ரலி அல்லாஹுத்துல மட்டும் மாட்டிக்கிறாங்க. சாதுபன உபாதார் ரலி அல்லாஹுத்துல மட்டும் மாட்டிக்கிறாங்க. மாட்டின உடனே அவங்க மட்டும் குறைசியில் ஏற்பட்டாங்க, கயிறால கட்டி அரெஸ்ட் பண்ணி ஒட்டகத்துல உட்கார வச்சு மக்கா கொண்டு வந்துறாங்க. கொண்டு வந்து மக்காபுத்துல பக்கத்துல வந்து அடிக்கிறாங்க. அடிக்கும் பொழுது முத்தாயிம் இப்னு அதி என்ன பண்றாரு, யார் இவங்க நக்சலாத்தி ஏற்கனவே அடைக்கலம் கொடுத்தாரு இல்லையா, அடைக்கலம் கொடுத்தாரு இல்லையா, அவரு இந்த முத்தாயிம் இப்னு அதியை பத்தி ரசூலுல்லாஹி பிற்காலத்தில் எப்படி சொல்றாங்கடா, பின்னாடி பத்ர் போர்ல வந்து 70 குறைசிகள் மாட்டினாங்க இல்லையா, 70 காஃபிர்கள் மாட்டினாங்கல்ல, அப்ப ரசூலுல்லாஹி செஞ்சாங்க, இப்ப மட்டும் முத்தாயிம் இப்னு அதி உயிரோடு இருந்து இவர்களுக்காக என்னிடத்தில் அவர் பிணை கேட்டால் அவருடைய சிபாரிசை ஏற்று நான் இவர்களை உயிரோடு விட்டிருப்பேன். ஏன்னா முத்தாயிம் இப்னு அதி அவர் நல்ல மனுஷன், எனக்கு அடைக்கல கொடுத்தவர் அவரு. ரசூலுல்லாஹிக்கு எதிராக அந்த குரேஷிகள் 3 ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க, அந்த ஒப்பந்தத்தை உடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர் அந்த முத்தாயிபு அதிதான் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஓடி வந்து குரேஷிகளை தடுத்தாங்க, அறிவு கேட்டீங்களா, இவர் சாதுபின் உப்பாதா, இவர் யாருன்னா இவருக்கு எனக்கு வியாபார தொடர்பு இருக்கு மதினால, நீங்க இவரை அடிச்சீங்கன்னா உங்களை அடிப்பேன் அப்படின்னு என்ன பண்றாரு, அவர் குறுக்க பூந்து அவங்களை துரத்திட்டு சாதுபின் உபாதாவுடைய கைகாலம் கட்டிட்டு அவுத்துட்டு அவங்களை பத்திரமா கொண்டு போய் மதினாக்கு மக்காக்கு வெளியில கொண்டு விட்டு வந்துறாரு. இதுல மக்கா மதினாக்கு போய் சேர்ந்த அன்சாரிகள் என்ன பண்றாங்க, சாதுபின் உபாதா மட்டும் காணமே குறைஷிகளை மாட்டிட்டாங்க கொடுத்துரு அப்படின்னு தேடி வரும்பொழுது வழியில யாரும் வந்துடுறாங்க, சாதுபின் உபாதா ரலி அல்லாஹுத்தலானோ திரும்பி போயிடுறாங்க மதினாவுக்கு. இந்த நேரத்தில் சகோதரர்களே மதினாவுக்கு போனால் கூட மதினத்து சஹாபாக்களுக்கு ஒரு நிம்மதியே இல்லை, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை பார்த்துட்டாங்க, ஆனாலும் கூட மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லாமே சொல்றாங்க, நாங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எங்களுக்கு மனசுல நிம்மதியே இல்லை. என்ன நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னா, அவங்க பாக்குறாங்க நாம அல்ஹம்துலில்லாஹ் மதினால சந்தோஷமா இருக்கிறோம், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம், நிம்மதியா இபாதத் செய்யறோம், அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்றோம், ஆனால் மக்காவில் உள்ள முஸ்லிம்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கிறதுக்காக எவ்வளவு சித்திரவதைகளுக்கு வேதனைகளுக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையே, அவங்களுக்கு ஒரு தீர்வு இல்லையே அப்படின்னு இந்த மக்கள் மதினத்து மக்களுடைய உள்ளத்திலே என்ன ஏற்பட ஆரம்பிச்சது, கவலையும் வருத்தமும் உறுத்தலும் ஏற்பட ஆரம்பிச்சு. இது அடிக்கடி அவங்க பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அவங்க நம்முடைய சகோதரர் தானுங்க, அந்த சகோதரர்கள் நமக்கு வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம், ஆனா அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அவ்வளவு வேதனையில் இருக்கிறாங்களே என்ற வேதனை அவங்க உள்ளத்தில் ஏற்பட்டுச்சு சகோதரர்களே. அந்த வேதனை தான் இஹ்வானியத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய சகோதரத்துவங்கிறது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் குள்ளுக்கும் ஆதாய் ஜசதின் வாஹிர், ஒரே உடலினுடைய பல உறுப்புகளை போன்றவர்கள். உலகத்தில் முஸ்லீம்லாம் யாருங்க, என்னங்க தூக்கம் வருதா, தூக்கம் வருதா இல்ல இல்ல, கூட்டம் அதிகமா இருக்கனால பின்னாடி என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேது எனக்கு, தூங்குறாங்களா இல்லையா, யாரும் தூங்கல இல்ல, சரி. அப்ப ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, நீங்கள் எல்லோருமே ஒரே உடலினுடைய உறுப்புகளை போன்றவர்கள், இதஷ்டக்கல் உதவும் மின்ஹோ, அந்த ஒரே உடலினுடைய ஒரு உறுப்பு வேதனைப்பட்டாலும் இஷ்டக்கல் ஆதா குள்ளுஹோ, உடலுடைய எல்லா உறுப்புகளுமே ஆகும் பாதிப்புக்குள்ளாகும். கிட்னி ஃபெயிலியர் இருந்தா அது கிட்னியை மட்டுமா பாதிக்குது, கிட்னியை உடம்பையே பாதிக்குதா இல்லையா, உயிரே போயிடுதா இல்லையா, அப்போ ஒரு உறுப்புக்கு பாதிப்பு கிட்னி தான் போனா போயிட்டு போகுது, நம்ம சட்னியை வச்சு அஜிஸ் எல்லாம் இருக்க முடியுமா, முடியாது, உடல் உழுவுக்குமே பாதிப்பை ஏற்படுத்தும், அது கிடைக்க உயிரே வாங்கிடும், நீ அவ்வளவு தூரம் போக வேண்டாம், காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துது, காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துது, ஆனா நெறி எங்க கட்டுது, நெறிய கட்டுதுங்க, தொடக்கிட்டு நெறி கட்டுது, கையில ஒரு காயப்படுது, அக்கல்ல நெறி கட்டுது, கட்டுதா இல்லையா, உடம்புல காய்ச்சல் வருது பாக்கணுமா இல்லையா, இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படித்தான் முஸ்லீம்கள் இருக்கணும், ஒரே உடலினுடைய பல உறுப்புகளை போன்றவர்கள். இந்த சகோதரத்துவத்தை பெருமானா கற்றுக் கொடுத்ததுனால மதீனத்து அன்சாரிகளுக்கு உள்ளத்தில் என்ன ஏற்பட ஆரம்பிச்சது, உறுத்தல் ஏற்பட ஆரம்பிச்சது, ஆஹா நாம சந்தோஷமா இருக்கோம், நிம்மதியா இருக்கோம், நம்ம சகோதரர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட ஒரே காரணத்துக்காக அங்க வேதனைப்பட்டு இருக்காங்களே அப்படிங்கிற உறுத்தல் அவங்க 4 ஏற்பட ஆரம்பிச்சது. இந்த நிலையில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தா, நபியே உங்களுடைய சஹாபாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக மதீனாவுக்கு புறப்பட சொல்லுங்க, மதினாவுக்கு புறப்பட சொல்லுங்க, உத்தரவு கொடுத்த உடனே ரசூலுல்லாஹி சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா புறப்படுங்க, ஆனால் ரகசியமா போங்க, வெளியே தெரிஞ்சிட வேண்டாம், வெளியே யாரும் தெரிஞ்சிட வேண்டாம், ரகசியமா போங்க அப்படின்ன உடனே அப்ப சஹாபாக்கள் ஹிஜ்ரத்து புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. சகோதரர்களே, இத்தனை ஆண்டுகளாக தாம் வாழ்ந்த ஊரு, தாங்கள் பிறந்த ஊரு, தங்களுடைய சொந்தம் பந்தம் விவசாயம் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் உற்றார் உறவினர் எல்லாரும் இருக்கிற ஊரு இதை எல்லாத்தையும் திறந்துட்டு அல்லாவுக்காக ஈமானுக்காக என்ன பண்றாங்க ஊரை விட்டு வெளியே கிளம்புறாங்க ஊரை விட்டு அகதிகளா கிளம்புறாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சொத்தை அழிவிடும் தங்கத்தை அழிவிட்டு போனா இல்ல எதுவுமே இல்லாத நிராயுத பாணிகளா அகதிகளாக ஊரை விட்டு கிளம்புறாங்க அது எப்படி அந்த வேதனை எப்படிப்பட்ட வேதனைங்கிறது அது பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதாவது நமக்கு தெரியாது பட்டவங்களுக்கு தான் தெரியும் சொந்த ஊர்ல சொந்த நாட்டில சொந்த பகுதியில நம்முடைய சொந்த பந்தங்கள் உற்றார் உள்ள வீடு வாசல் தோட்டம் எல்லாத்தையும் விட்டுட்டு திடீர்னு ஊரை விட்டு கிளம்போம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய வேதனை சஹாபாக்கள் அந்த வேதனைக்கும் ஆளாகி அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்து தங்களுடைய சொந்த ஊரை விட்டு புறப்பட ஆரம்பிச்சாங்க புறப்பட ஆரம்பிச்சா குறைசிகள் என்ன யோசிச்சாங்க அப்படின்னு சொன்னா மதினாவினுடைய புவியியல் ரீதியான ஒரு முறையை பார்க்கறாங்க குறைசிகள் என்னன்னா மதினா என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மக்காவை பொறுத்தவரையிலும் வியாபார பூமி மக்கா பொறுத்தவரைக்கும் வியாபாரம் வியாபாரம் தான் அவங்களுக்கு உயிர் வியாபாரம் நின்று போயிட்டா மக்கா வச்சு உயிரை விட்டுற வேண்டியதுதான் அதனால அவங்க வியாபாரம் வந்து சுத்தி உள்ள எல்லா நாடுகளையும் சார்ந்து யமனை ஷாம சிரியாவை இந்த மாதிரி சார்ந்து இருக்கிறதுனால இந்த யமன் போறதுக்கும் சிரியாவுக்கு போறதுக்கும் மெயின் பாதையே மதினா தான் மெயின் பாதையே இதுதான் மதினா தான் இவங்க அந்த புவியியல் ரீதியா பார்த்தா மதினா என்பது ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது அது மட்டுமல்ல மதினத்து மக்களுடைய பொதுவாகவே மதினாத்து மக்களை பொறுத்த எல்லாம் விவசாயிகள் விவசாயிகள் சகோதரர்களே விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் என்ன வித்தியாசம் தான் விவசாயிகள் பூரா வெள்ளந்தியா இருப்பாங்க வெள்ளந்தி என்னங்க கள்ளம்பாவிட இல்லாம இருப்பாங்க அப்பாவிகளா இருப்பாங்க வியாபாரிகள் பூரா எப்படி இருப்பாங்க ஒன்னாலும் திருட்டு பையனா இருப்பாங்க அதாவது எல்லாம் எதையுமே லாபம் விளையாட சொல்லுங்க கோச்சுக்காதீங்க எல்லாரும் இல்ல கோச்சுக்காதீங்க அதாவது எப்படி இருப்பாங்க ரொம்ப உஷாரா இருப்பாங்க எப்படி இருப்பாங்க வியாபாரிகள் திருட்டு பயிலாம் இல்ல ரொம்ப உஷாரா இருப்பாங்க கவனமா இருப்பாங்க எந்த ஒண்ணுமே இதுக்கு நம்ம லாபம் உண்டா நஷ்டம் உண்டா இது நம்ம இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு லாபம் கிடைக்குமா இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் இது சரி நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இது அப்புறம் ரொம்ப உஷாரா இருப்பாங்க ஆனா விவசாயிகள் எப்படி இருப்பாங்க ரொம்ப வெள்ளந்தியா இருப்பாங்க ரொம்ப அப்பாவியா இருப்பாங்க ஆனா அதே நேரத்தில் விவசாயிகள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு வச்சுங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க உறுதியா இருப்பாங்க வியாபாரிகள் அப்படி இல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க அதுல தங்க லாபம் இல்ல என்ன பண்ணுவாங்க பின்வாங்கிடுவாங்க அதனாலதான் கிராமத்து மக்களுக்கும் நகரத்து மக்களுக்கும் வித்தியாசம் அதனாலதான் கிராமத்து கலாச்சாரத்தை நகரத்து கலாச்சாரம் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லீங்களா கிராமத்து கலாச்சாரம் ரொம்ப அப்பாதிகளா இருப்பாங்க ஆனால் அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கடா நல்லத கெடுத்தால உறுதியா நிற்பாங்க ஸ்ட்ராங்கா நிற்பாங்க நகரத்து மக்கள் அப்படி இல்ல அப்பாவியா இருக்க மாட்டாங்க ரொம்ப உறுதியா இருப்பாங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருப்பாங்க ஆனா அதே நேரத்தில் அவர் தீர்மானிச்சிருவாங்க அதுல தனக்கு லாபமா நஷ்டமா தனக்கு லாபம் இல்லன்னு தெரிஞ்சா டக்குனு பண்ணுவாங்க பின்வாங்கிடுவாங்க இது நகரத்து மக்கள் இதெல்லாம் புரிஞ்சு வச்சு மக்களுக்கு குறைசிகள் வச்சுக்கிறாங்க நாம வியாபாரிகள் ஆனா மதினத்து மக்கள் யாரு விவசாயிகள் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கடா அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிப்பாங்க இது வரைக்கும் அவங்க வரலாறுல பாத்துருக்காங்க அவங்க அவங்க நடந்த போர்கள் ஹஸ்ரத் ஹவுஸ் அவங்களுக்கு பிரச்சனைகள் இதை பூரா பார்த்திருக்காங்க அதனால இப்ப அவங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கணும்னு முடிவு பண்றதுனால அந்த இஸ்லாத்தை எப்படி இருப்பாங்க உறுதியா இருப்பாங்க அது மட்டுமல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போயிட்டாங்கடா ஹிஜ்ரத் செஞ்சு மக்கள் கொஞ்சமா ஹிஜ்ரத்மா இடம் பெயர்ந்தாங்க போய் கடைசி ரசூலுல்லாஹ் அங்க போயிட்டாங்கடா அங்க ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யமே அமைஞ்சிரும் அதற்கு பிறகு நம்ம மக்கத்து மக்களுக்கு என்ன ஆயிடும் அது சாவு மணி ஆயிடும் சாவுமணி அடிக்கப்பட்டோம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு குறைசிகள் என்ன முடிவு பண்ணாங்கடா இங்க இருந்து அவங்கள போவிடக் கூடாது முஸ்லீம்களை இடம்பெயர்ந்து போவிடக்கூடாது அதனால ரொம்ப கவனமா கண்ண விளக்கனை ஊத்தி பார்க்கணும் யாராவது போறாங்களா அப்படின்னு சொல்லி இதையும் மீறி சகாபாக்கள் என்ன பண்ணாங்க மறைஞ்சு 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 போனாங்க அப்படி சில தியாக சம்பவங்களை பார்த்தன சகோதரர்களே அபு சலமா உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் கணவன் மனைவி அபு சலமா கணவர் உம்மு சலமா மனைவி ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கணவன் மனைவினா அவ்வளவு பாசத்திற்குரிய கணவன் மனைவியா இருந்தாங்க அபு சலமா உம்மு சலமாவும் அவ்வளவு பாசத்திற்குரிய கணவன் மனைவியா இருந்தாங்க அந்த அபு சலமா உம்மு சலமா என்ன பண்றாங்க அவங்களுக்கு சலமா என்ற குழந்தை சலமாங்கிறது அவங்க குழந்தை அந்த குழந்தைய வச்சு அபு சலமா தந்தை உம்மு சலமா யாரு தாய் அந்த தாய் தந்தை குழந்தை மூணு பேர் ஹிஜ்ரத்து புறப்படலான்னு ரகசியமா புறப்படுறாங்க புறப்பட்ட சகோதரர்களே மக்கா விட்டு வெளியானாங்களா இல்லையா குறைசிகள் மாட்டிக்கிட்டாங்க மாட்ட உடனே அபு சலமா என்ன பண்றாங்க நான் போத்தான் போற மல்லு கட்டி நிக்கிறாங்க மல்லு கடி அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் ஆகாம மல்லு கடி தப்பிச்சு ஓட நிக்கிறாங்க அந்த நேரத்தில் உம்மு சலமாவுடைய கோத்தரம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அதாவது அபு சலமா நீ வேணா எக்கடா கெட்டுப்போ நீ வேணா எக்கடா கெட்டுப்போ இது எங்க குடும்பத்து பெண்ணு உம்மு சலமா யாரு எங்க குடும்பத்து பெண்ணு எங்க பெண்ண உன்னோட ஊர் தூரா சுத்தத்தை அனுப்ப அனுமதிக்க மாட்டோம் வெளியூர் போறதுல அனுமதிக்க மாட்டோம் சொல்லி உம்மு சலமா என்ன பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி இழுத்து கொண்டு வந்துடுறாங்க எங்க மக்காவுக்கு அபுசலமா பாக்குறாங்க, இப்ப உம்முசலமாவோட மக்காவோட தங்கிறதா மனைவிக்காக, இல்லன்னா அல்லாட பேர ஹிஜ்ரத் செய்த ரசூலோட பேச்சு கேட்டு என்ன பண்ணாங்க. அது மட்டுமல்ல, குழந்தை வந்து அபுசலமா இருக்குது, குழந்தை சலமா எது அபுசலமா இருக்குது. அப்போ அபுசலமாவோட குடும்பத்துல வந்து என்ன பண்ணாங்க, எப்ப நீ ஊரை விட்டு போறியோ உன் குழந்தைய வச்சுட்டு போற, குழந்தை எங்கிட்ட முடிஞ்சு அவங்க பிடிக்கிட்டு போயிருக்காங்க. அபுசலமாவுடைய குடும்பத்தினர்கள் குழந்தைய பிடிக்கிட்டு போயிடுறாங்க, உம்முசலமாவுடைய குடும்பத்தினர்கள் உம்முசலமா பிடிக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப அபுசலமா என்ன பண்றாங்க, நிராதரம் நடுநடிக்கிறாங்க. இப்ப அவங்க என்னண்டா, நம்முடைய குழந்தைக்காக வேண்டிய மனைவிக்காக வேண்டியோ மக்காலே தங்கிறதா, இல்ல நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்காக மக்கா விட்டு ஹிஜ்ரத் செய்தாண்டா. அவங்க அந்த நேரத்துல தன்னுடைய பாசத்திற்குரிய மனைவி, தன்னுடைய பாசத்திற்குரிய குழந்தை, அவர்களை இழந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக என்னோட உயிரை பணயம் வைத்தாவது நான் ஹிஜ்ரத் செய்தான் தீர்வன் சொல்லிட்டு குழந்தையும் மனைவியும் அப்படியே விட்டுட்டு ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுறாங்க எங்க, மதீனாவுக்கு. இந்த சூழ்நிலையில உம்முசலமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அழுது அடம் பிடிக்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. தினந்தோறும் மக்காவுக்கு வெளியில வந்து எங்கே தன் கணவனை பிரிந்தார்களோ அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு தலைநீர் குளமா ஓண்டு அழ ஆரம்பிச்சுறாங்க. இப்படி தினந்தோறும் அழுகுறாங்க ஒரு வருஷமா, எத்தனை வருஷமா, ஒரு வருஷமா தினந்தோறும் அந்த இடத்துக்கு வருவாங்க, வந்து ஓண்டு அழுவாங்க. அதுக்கு மேல குறைச்சிக்கு போட மாட்டாங்க, திரும்பி வந்துருவாங்க. இப்படியே அழுது 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 கடைசியில என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, அவன் அந்த உம்முசலமாவுடைய குடும்பத்தினர் பாக்குறாங்க, சரி சரி நீ இப்படி அழுது பிரலாபிக்கிற போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அனுப்புறாங்க. அனுப்பும் போது அவங்க என்ன சொல்றாங்க, என் குழந்தையும் கொடுத்தாதான் நான் போவேன் அப்படின்ற உடனே குழந்தையும் இப்படி கையில கொடுத்துறாங்க. குழந்தைய கூட்டிக்கிட்டு இவங்க எங்க வந்துடுறாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்துடுறாங்க. இப்படி முதல் ஹிஜ்ரத்து அதற்கு அபுசலமா உம்முசலமா இருந்த தலைமை ஒரு கூட்டம் குடும்பத்தோட போயிடுறாங்க. அடுத்து அதே மாதிரி ஒரு சம்பவம் என்னன்னா, சுஹைப் இப்னு சினான் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க யார் அப்படின்னு சொன்னா, வெளியில இருந்து அதாவது ரோம் நாட்டில இருந்து, அந்த காலத்து ரோம்ல இருந்து இடம்பெயர்ந்து மக்காவுக்கு வந்தவங்க இவங்க குடும்பம். இவங்க குடும்பம் வந்து அந்த காலத்துல மக்காவுக்கு இடம்பெயர்ந்து வந்தவங்க. இவங்க என்ன பண்றாங்க, இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ஹிஜ்ரத் செஞ்சு போகும்பொழுது குறைஷிகள் பாக்குறாங்க, நடுவழியில மறிச்சிடறாங்க. மறுத்து சொல்றாங்க, இந்த பாரு நீ இங்க வரும்போது பிச்சைக்காரனா வந்த, எங்க வரும்போது மக்காவுக்கு ரொம்ப பிச்சைக்காரனா வந்த, இங்க வந்து வியாபாரம் பண்ணிதான் என்னான பெரிய பணக்காரன், இப்ப எங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணி சம்பாதிச்ச பணத்தை பூரா எடுத்துக்கிட்டு வேற ஊருக்கு போலாம்னு நினைக்கிறியா, நாங்க போட மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ சுஹைப் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, இந்த பாரு மக்கால எனக்கு உள்ள சொத்துக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் பெரிய செல்வந்த வாஸ்தவம் தான், அங்க வந்து சம்பாதிச்சதுதான், அல்லாஹ் பெரிய அருளத்தை கொடுத்தா செல்வத்தை கொடுத்தான், ஆனால் என் செல்வம் தான் நோக்கம்னு சொன்னா என் செல்வம் அத்தனையும் உங்களுக்கு கொடுத்துறேன், எடுத்துக்கங்க என்ன விட்டுருங்க, என் செல்வத்தை கூட கொடுத்துறேன் நீங்க பங்கு வச்சுங்க என்ன விட்டுறீங்க, ஆனா இல்ல நான் உங்களோட போரிடத்தான் செய்வோம், செல்வத்தையும் எடுத்துக்கிட்டு உங்களையும் விட மாட்டேன்னு சொன்னா, உங்க என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், அம்பு எறிவதில நான் ரொம்ப திறமையான ஆளு, அம்பெறிவதிலே நான் ரொம்ப திறமையான ஆளு உங்களுக்கு தெரியும், அதனால என் கூட்டில உள்ள கடைசி அம்பு இருக்கிற வரைக்கும் உங்க அத்தனை பேரும் அம்பெய்து கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றவன குறைசியில் பாக்குறாங்க. சரி சரி இவரை பத்தி நமக்கு தெரியும், அதனால சொத்தப்புறா வாங்கிட்டு இவரை விட்டுறலாம் சொல்லி சொத்தப்புறா புடுங்கிக்கிட்டு யார விட்டுறாங்க, சுஹைப் ரலியல்லாஹு தஆலா விட்டுறாங்க. இவரை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால 207வது வசனத்துல சொல்றான், ஓமினன் நாசி மை யஸ்ரி நஃப்ஸஹு இப்தகா மர்லாத்தில்லா, மனிதர்கள் சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய உயிரை அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக தங்களுடைய உயிரை விலைக்கு விற்றுவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக காப்பாற்றிக் கொள்கிறார்கள். என்ன பண்ணாங்க, அந்த சொத்து எல்லாத்தையும் அவன் பண்ண விலைக்கு விட்டாங்க, என்ன மட்டும் விட்டு, ஆளை விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோட என்ன விட்டு அப்படின்னு, நாங்க இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் ஆயத்திருக்கணும். இந்த சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறை சம்பவத்தை ரசூலுல்லாஹ் கேட்டோன்னு சொன்னாங்க, கத் ரஹிப சுஹைப் கத் ரபிஹ சுஹைப், சுஹைப் நல்ல லாபகரமான வியாபாரம் பண்ணிட்டாரு, சுஹைப் என்ன லாபகரமான வியாபாரம் பண்ணிட்டாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சிலாகிச்சாங்க. இப்படி நிறைய சஹாபாக்களுடைய சம்பவம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. இந்த நேரத்தில் சகோதரர்களே இன்னொரு வித்தியாசமான சம்பவம் நடக்குது. இப்ப ஹிஜ்ரத் புறப்பட ஆரம்பிக்கிறாங்க, ஹிஜ்ரத் போகும்பொழுது ஒரு மூணு பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, நாம ஹிஜ்ரத் போலாம்னு முடிவு பண்றாங்க. அந்த மூணு பேர் யார் அப்படின்னு சொன்னா, ஒன்னே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டாவது ஐயாஷ், மூணாவது ஹிஷாம். இந்த மூணு பேர் என்ன முடிவு பண்றாங்க, நம்ம மூணு பேர் சேர்ந்து தனியா ஹிஜ்ரத் போயிடலாம் மதீனாவுக்கு அப்படிங்கும் பொழுது, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காத்துட்டு இருக்காங்க, ஐயாஷ் மட்டும் வந்துட்டு ஹிஷாம் வரல, ஐயாஷ் வந்துட்டாரு ஹிஷாம் வரல. அப்ப ஏன் ஹிஷாம் வரலன்னு பார்த்தா, அவர் புறப்படுற நேரத்தில் குறைஷிகள் பிடிச்சிருக்காங்க, அவரை புடிச்ச அரசான உடனே உமர் ரலியல்லாஹு பாக்குறாங்க, சரி நம்ம ரெண்டு பேரும் அரசு பண்ற போறாங்க, நம்ம ரெண்டு பேரும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு ஐயாஷ் என்ன பண்றாங்க, புறப்பட்டு மதீனாவுக்கு போயிடுறாங்க. மதீனாவுக்கு போய் அங்க குபாங்கிற முகல்லால தங்குறாங்க, தங்கி ரெண்டு நாள் இருக்கும், பின்னாடியே பார்த்தா அபூஜஹலும் இன்னொரு ஆளு கூடவே வந்திருக்கிறாங்க, எங்க குபாக்கு வந்திருக்கிறாங்க. வந்து இந்த ஐயாஷ் சொல்றாங்க, ஐயாஷ் யார் அப்படின்னு சொன்னா, ஐயாஷும் அபூஜஹலும் அண்ணன் தம்பி, அனந்தம்னா அத்தா ஒண்ணு அம்மா வேற வேற, ஒரே அத்தா ஆனா அம்மா வேற வேற, ரெண்டு பேரும் அனந்தம்பி. அந்த அபூஜால் வந்து என்ன பண்றான், ஐயாஷ்டம் சொல்றான், இந்த பாரு ஐயாஷே நீ என்ன இப்படி பைத்தியகாரத்தனமா விட்டுட்டு வந்துட்ட, உங்க அம்மா அதனால என்ன பண்ணிட்டான்டா, ரெண்டு சத்தியம் பண்ணிட்டா. என்ன சத்தியம், என் புள்ளை மக்காவுக்கு திரும்ப வரும் வரை நான் தலை வர மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், தலை செய்யவே மாட்டேன், ரெண்டாவது வெயிலே நிப்பேன். இது சத்தியம் அப்படி சத்தியம் பண்ணிட்டா, வெயில் என் பிள்ளை ஊருக்கு வர வரைக்கும் நான் வெயில தான் நிப்பேன், வீட்டுக்குள்ள போக மாட்டேன், அது மட்டுமல்ல தலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிருக்கா. அதனால நீ வந்து உன் தாய் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியும், நீ திரும்பி வான்னு கெஞ்சிரான். யாரு, அபூஜஹல். அப்ப உமர் ரதியல்லாஹு சொல்றாங்க, ஐயாஷே நம்பாத, ஒன்னா திருட்டு பையன் நம்பாத. இல்ல ஐயாஷுக்கு அம்மாவுடைய பாசம் கொஞ்சம் அப்படி தடுமாற ஆரம்பிச்சு. ஐயாஷுக்கு அம்மா மேல ரொம்ப பாசம் உள்ளவரு, அம்மா மேல பாசம், அம்மா வெயில் என்ன ஆகும், பாசம் தடுமாற ஆரம்பிச்சு. அப்போ ஐயா சொல்ற இப்படி சத்தியம் பண்ணி தொலைச்சிருக்காள எங்க அம்மா, என்ன பண்றது. அப்ப உமர்றது இதெல்லாம் கவலைப்படாத, அதாவது தலைவார மாட்டேங்கிறா, ஈனும் பேரு ஈரும் பேரும் தலையில பிரிக்கிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தலைவாரிடுவா, தலைவாரிடுவா. அதே மாதிரி வெயில்ல தான் நிப்பேங்கிறா, மக்கத்து வெயில் தலைக்கு ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு ஓடி போயிடுவா, அதனால நீ இதெல்லாம் பெருசா எடுக்காத அப்படின்றாங்க. இருந்தாலும் ஐயாசுடைய மனசு தாய் மேல உள்ள பாசத்தினால தடுமாறுது. இல்ல உமரே நான் போயிட்டு வந்துடுறேன், போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். உமர் சொன்னாங்க, இல்ல இவங்க ரெண்டு பேரும் போன போன இவன் அரசு உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு தடுக்கிறாங்க. இருந்தாலும் ஐயாசுடைய மனசு கேட்காதனால உமர் அதுல என்ன பண்றாங்க, ஐயாச கூட தன்னுடைய சொந்த ஒட்டகத்தை கொடுத்து, இது பாரு ரொம்ப உஷாரான ஒட்டகம், இது அறிவுள்ள ஒட்டகம், எனக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கும், அதனால நீ இந்த ஒட்டகத்தை விட்டு இறங்காத, நீ இந்த ஒட்டகத்திலே போ, போற வழியில ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு ஏதாவது மறைக்க உனக்கு அவன் வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரியோ இல்ல கட்டுற மாதிரி தெரிஞ்சா டக்குனு இந்த ஒட்டகத்தை ஒரு அடி அடி இது கிளம்பி ஒடியாந்துடும், இது உன்னை காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒட்டகத்தை உமர்றதுல என்ன பண்றாங்க, ஐயாசிரம் கொடுத்து அனுப்புறாங்க. கொடுத்து அனுப்பி கொஞ்ச தூரம் வந்த உடனே அந்த அபுஜயல் என்ன பண்றான், ஐயாஷ இந்த ஒட்டகம் பரவாயில்ல சூப்பரா இருக்குது, என் ஒட்டம் ஒரே அளவுக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சூழ்ச்சி பண்ணி என்ன பண்றான், கொஞ்சம் இந்த ஒட்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டத்தில் ஏறி அடுத்த நிமிஷத்திலேயே ஐயாசிரம் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுறான். யாரு, அபூஜஹல். அரெஸ்ட் பண்ணி கையை காலை கட்டி அப்படியே முகம் குப்புற இழுத்துட்டு வராங்க காபத்துல, மக்கால கொண்டு காபத்துல முகம் குப்புற தள்ளுறான், தள்ளிட்டு சொல்றான், மக்கத்து வாசிகளே இந்த முட்டா பயல நாங்க நடந்த மாதிரி மத்தவங்க நடந்துங்க, இந்த முட்டா பயல எப்படி நாங்க நடத்தி கொண்டு வந்தோமோ அந்த மாதிரி நடந்துக்க அப்படின்னு சொல்றான். அதனால ஹிஷாம் ரதியல்லாஹுத்தலானவோ ஐயாசலானவோ எங்க வர முடியல, மதினாவுக்கு வர முடியல, மக்காலே மாட்டிக்கிறாங்க. பிற்காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த உடனே இந்த மாதிரி ஐயாஷ் ரதியல்லாஹு ஹிஷாம் ரதியல்லாஹு மாட்டிருக்காங்க. உடனே அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, யாராவது கொஞ்சம் வீரமானவங்க போய் அவங்க ரெண்டு பேரும் மீட்டு வர முடியுமா மக்கால போய் அப்படின்ன உடனே அல் வலீத் இப்னுல் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு சஹாபி சொல்றாங்க, யார் ரசூல நான் போய் மீட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்றாங்க, செவ்வரி குதிச்சு இவங்க ரெண்டு பேரும் கட்டி போட்டு சங்கிலியை உடச்சு ரெண்டு பேரும் மீட்டு கூட்டு வந்துடுறாங்க இங்க மக்காவுக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இடம் உயர்ந்து சஹாபாக்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் குறைஷிகள் கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்காங்க, யார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க எப்ப போறாங்க அப்படின்னு, இவரை போக விட்டுற கூடாது, இவங்க போனா போட்டோம், இவரை போக விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப உஷாரா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தாரு நதுவால குறைஷிகள் கூடுறாங்க, தாரு நதுவால குறைஷிகள் கூடுறாங்க, ஆலோசனை கூடத்துல கூடி ரகசிய ஆலோசனை பண்றாங்க, இது யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, முக்கியமான தலைவர்கள் மட்டும் அந்த ஆலோசனை பண்ணலாம்னு சொல்லி. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க, நாம என்ன பண்ணலாம், அவர் நிலைமை ரொம்ப மோசமா போச்சு, அவருடைய கை ஓங்கி போச்சு, இப்ப அவர் வந்து மதினாவுக்கு போயிட்டு வந்தா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நம்முடைய கை நம்ம கை கடந்துரும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் அவரை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, அவரு எப்ப போறன்னு சொல்ல முடியாது, நம்மளை விட்டு தப்பிச்சு போறதுக்கு முன்னாடியே நம்ம முடிவு எடுத்தாகணும், என்ன பண்ணலாம். ஒருத்தர் சொல்றாரு, என்ன பண்ணலாம், அவரை கையை காலை கட்டி அரெஸ்ட் பண்ணி ஒரு அடையில போட்டு அடைச்சிருவோம், உள்ளே கடன் சாப்பிட்டோம். ஒருத்தன் சொல்றான், இன்னத்துனா இல்ல இல்ல அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அவர் தப்பிச்சிருவாரு, என்ன பண்ணலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கும் பொழுது கடைசியில அபூஜஹல் சொல்றான், இந்த மாதிரி இதுதான் கடைசி முடிவா இருக்கணும், என்ன முடிவுண்டா, நாம 19 கபிலாவுடைய தலைவர்கள் இருக்கிறோம், 19 கபிலால இருந்தோம், ஒவ்வொரு இளைஞனும் தரணும் என்னுடைய தலைமையில, நம்ம 19 கபிலா இளைஞர்களை சேர்ந்து முகமது போய் கொலை பண்ணிடணும், முகமது போய் கொலை பண்ணிடணும், கொலை பண்ணா பழி யார் மேல விழாது, ஒரு ஆள் மேல விழாது, ஒரு ஆள் மேல விழாது. இன்னைக்கு சகோதரர்களே, இன்னைக்கு கொலைய வந்து ஒரு கும்பலா சேர்ந்து கொலை பண்ணான்னு வச்சுங்க, அந்த கேஸ் நிக்காது, அந்த கேஸ் என்ன நிக்காது, ஒரு ஆள் தனிப்பட்ட முறையில் கொலை பண்ணாதான் அவனுக்கு மறுபடியும் தண்டனை, மரண தண்டனை, தூக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா ஒரு கும்பலே சேர்ந்து கொலை பண்ணாங்கன்னா கேஸ் எத்தனை பேர்ப்பா, ஒரு மர்ம கும்பலால் வெட்டப்பட்டார், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் கேஸ் க்ளோஸ். சேர்ந்து மர்மகுமரன் எங்க போய் தேர்றது? அந்த மாதிரி அந்த காலத்துல அபுஜெயில் ஐடியா கொடுக்கலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை கொலை பண்ணோம்னா நாளைக்கு அப்துல் முனாஃபுடைய குடும்பத்தினரோ அல்லது அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தினரோ நம்மள என்ன பண்ண முடியாது, குற்றம் பிடிக்க முடியாது, அதனால என்ன பண்ணலாம், இப்படி ஒரு பிளான் பண்ணலாம் சொல்லி ரொம்ப தீவிரமா ரொம்ப அழகா என்ன பண்றான், பிளான் பண்ணி 19 பேர் சேர்ந்து நம்ம ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்க. தீர்மானிச்சு அதற்கான திட்டங்களை வகுத்து எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி இந்த நேரத்துல அவர் எந்த விதத்தை நம்ம கூட தப்பிச்சிடக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி சப்போர்ட் ஆனவங்களும் எங்க போயிட்டாங்க, பதிலாக போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது அலி ரதியல்லாஹு அபூபக்கர் ரதியல்லாஹு ரசூலுல்லாஹி மாதிரி ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க, ஒரு சில பேர் மிஞ்சி மிஞ்சி போனா விரல் விட்டு என்ன கூட சில பேர் தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் யாரும் சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க, அவருடைய குடும்பத்தினர் சப்போர்ட் வரக்கூடாது. இந்த ரகசியமா வச்சு இன்னைக்கு இரவோட அவரை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லி 19 பேர் கொண்ட குழு, ஒரு பெரிய மர்ம கும்பல், யாருடைய தலைமையில, அபூஜா அவருடைய தலைமையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை முற்றுகையிட்டாங்க. நரசுல்லா வீட்டு என்ன பண்ணிட்டாங்க, முற்றுகையிட்டாங்க. எந்த காரணத்தை கொண்டு முகமது இந்த வீட்டோட தப்பிச்சிடக்கூடாது, எந்த நேரத்தில் வீட்டோட வெளியே வந்தாலும் நம்ம அவர் என்ன பண்ணிடணும், அவரை கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி 19 பேரும் ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி இந்த விஷயத்தை, இது இறுதி முடிவு, இது வாழ்வா சாவாங்கிற முடிவு, இந்த விஷயத்தை நம்ம கோட்டை விட்டோம்டாக்கா அவ்வளவுதான், இனி நம்ம தப்பி வாழவே முடியாது, நாம உயிர் தப்பி குலைக்க முடியாது, அதனால இவரை கொலை பண்ணி தீர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு முற்றுகையிட்டாங்க. 19 பேர் முற்றுகையிட்ட பிறகு அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆபத்து வந்துச்சா இல்ல அவர்களை அல்லாஹ் காப்பாத்தினானா, எப்படி காப்பாத்தினா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.